சோர்ந்து போயிருந்திருப்போம். அப்ப நமக்கு உற்சாகம், அந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அதே சமயத்துல ஒருவேளை இந்த ஒரு புக் ஸ்டடி நம்ம பார்க்கும் பொழுது இந்த புது சிருஷ்டியின் காரியங்கள் இப்படியாக இருக்குது என்று சொல்லும் பொழுது, அநேக சமயங்கள்ல தேவன் புது சிருஷ்டிக்கு நிர்ணயிச்சிருக்க காரியங்களுக்கு இசைந்தபடி நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய சைகைகள் கூட நம்முடைய பலவீனத்தினாலையும் சில சமயங்கள் அறியாமையினாலையும் நமக்குள் நிறைய தப்பிதங்கள் கூட நடந்திருக்கலாம். அப்ப அந்த தப்பிதங்களுக்காக அப்ப இது மறுபடியும் நாம் தவிந்த கடைசி நாட்களில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த அறுவடை வேலை இந்த பூமியில தேவன் நடத்தப் போகிறார் என்று நமக்கு நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் உணர்த்தும் பொழுது, இருக்கக்கூடிய அந்த குறுகிய காலத்துல தேவனுடைய சித்தம் அவரோடு உடன்படிக்கை பண்ணிடுக்கிற நம் ஒருவருடைய இருதயத்திலும் நிறைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அதற்கு ஏற்ற ஒரு உதவியாக தேவன் இந்த காரியங்களை அனுமதித்திருக்கிறார். அப்போ இதுவரையிலும் வந்து கேட்டு பயன்பெற்றிருக்கிறார். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இப்போ நான்காவது பாடத்தினுடைய ஒரு முடிவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். புது சிருஷ்டி முன்கூறிக்கப்பட்டவர்கள் அப்படி என்று நாம பார்க்கும் பொழுது, கடந்த ரெண்டு கிளாஸஸ்ல நாம் என்ன கவனிச்சோம் அப்படின்னா, இந்த புது சிருஷ்டிய தேவன் அவர் முன் அறிந்து அவங்களை தேர்ந்தெடுக்கிறார், எலெக்ஷன் பண்றார், எலெக்ட் பண்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படாத மற்றவர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, மாறாக தேர்ந்தெடுக்கப்படாத மற்றவர்களுக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் தான் இல்லைங்களா. அப்போ இந்த 144,000 பேருடைய தேர்ந்தெடுத்தல், இவங்களுடைய அந்த ஒரு எலெக்ஷன் பற்றி நம்ம சொல்லும் பொழுது, இதைய வந்துட்டு தேவனுடைய நீதி கண்டிப்பா செய்தாகணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் அவருடைய அன்பும் கூட நம்ம பார்த்தோம்னா, இந்த 144,000 பேரை தேவன் தெரிந்து தான் எடுத்தாகணுங்கிற எந்த கட்டாயமும் அவருடைய குணலட்சணங்களுக்கு இல்லை. புரியுதுங்க நான் சொல்றது? தேவன் நீதி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அவருடைய சிங்காசனத்துக்கு ஆதார். அவருடைய நீதி அவர் பிரயோகப்படுத்தி பார்க்கும் பொழுது, இல்ல 144,000 பேரை செலக்ட் பண்ணாட்டி ஏதாவது கஷ்டம் இருக்கா தேவனுக்கு? ஒன்னும் இல்லை. அவருடைய நீதியின் பார்வையில அது அவசியம், அது வந்து கட்டாயம் இல்லை. அவருடைய அன்பின் பார்வையிலையும் அது கட்டாயம் இல்லை. அதனாலதான் இந்த 144,000 பேராக இந்த வாய்ப்பை நம்ம பெற்றிருக்கும் பொழுது, இந்த வாய்ப்பு முழுவதும் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, கிருபையினால் வந்திருக்கு. கிருபைன்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கொள்ளணும். கிருபைக்கு பிரதர் அழகா விளக்கம் கொடுக்கிறார். தேவனுடைய நீதிக்கு அவசியம் இல்லை, தேவனுடைய அன்புக்கு அவசியம் இல்லை. அப்படி அவர் செய்தே ஆகணுங்கிற கட்டாயமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் செய்யறாரு பாருங்க, அதுக்கு பேர் தான் என்ன? கிரேஸ், கிருபை. புரியுதுங்களா நான் சொல்றது? தேவன் இந்த வாய்ப்பு ஒரு காரியத்தை செய்தாலும் செய்யாவிட்டாலும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்ட்டு அவருடைய நீதி சொல்லுது. ஏன்னா தேவன் அவருடைய நீதியில ரொம்ப கரெக்டா இருப்பார். ஒரு காரியம் செய்தாலும்னா செஞ்சே ஆவார் இல்லைங்களா. ஆனா அந்த மாதிரி கட்டாயம் வந்துட்டு 144,000 பேரை கண்டிப்பா தேர்ந்தெடுத்து ஆகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அவருடைய நீதியும் அதுல ரிலாக்ஸா இருக்குது, அவருடைய அன்பும் பார்க்கிறோம் ரிலாக்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படி ஒரு கட்டாயம் இல்லாத சூழ்நிலையிலும் அவர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த வாய்ப்பு அப்ப நம்ம சொல்லும் பொழுது இது முற்றிலும் அவருடைய கிருபையினால உண்டாயிருக்குது இல்லைங்களா. அந்த கிருபைக்கு நம்ம சரியா நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது இதுதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. உண்மையிலே நம்ம பார்க்கும் பொழுது சில வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, கிருபையினாலே மீட்கப்பட்டீர்கள் சரிங்களா. அப்படின்னா என்னன்னா, தேவன் உங்களை மீட்டுக் கொண்டே ஆகணும்னு எந்த சட்டமும் அவருடைய நீதியில இல்ல. இப்ப மனுக்களம் விழுந்து போச்சு ஆதாமுடைய சந்ததி, அந்த சந்ததிய மீட்டுக் கொண்டே ஆகணும் சட்டம் இருக்குதா தேவனுடைய நியாயத்துல? இல்லைங்க. நீதி இருந்துச்சுன்னா, நீதினா ஆதாம் தப்பு செஞ்சா தண்டிக்கணும், அது நீதி. நீதி என்ன பண்ணுது? நீதி எதிர்பார்க்கிறது, தேவனுடைய நீதி எதிர்பார்க்கிற விஷயம். அப்ப ஆதாம் தப்பு செஞ்சாரு, அவருடைய நீதி செயல்பட்டுச்சு, ஆதாம் என்ன ஆனார்? தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனா அதே நீதிக்கு நீங்க கேளுங்க, அப்படி சபிக்கப்பட்ட சந்ததியை மறுபடியும் மீட்டுக் கொள்ளணும் ஏதாவது அவசியம் இருக்குதா? அப்படி மீட்டுக்கொள்ள தேவன் தவறினார்னா அவருக்கு ஏதாவது அவருடைய குணலட்சணங்கள் ஏதாவது கஷ்டம் இருக்குதா இல்லைங்களா? ஏதாவது முரண்பாடு இருக்குதா? ஒண்ணும் இல்லை. தேவன் அப்படியே விட்டுருந்தாருன்னா விட்டுருக்கலாம், விட்டுட்டு இன்னொரு பூமியை செலக்ட் பண்ணி இன்னொரு ஆதாம் மேவால் இன்னொரு சந்ததியை அவர் பிளான் பண்ணிருக்கலாம் பாத்தீங்களா. அப்ப என்ன சொல்றாருன்னா, விழுந்து போன சந்ததியை மீட்டுக் கொள்ளணுங்கிற கூட அவசியம் இல்ல. ஆனா அவர் அந்த மீட்பு செய்யறார் அப்படின்னா அது சுத்தம் கிருபைனால கட்டாயம் இல்ல, ஆனாலும் அவர் செய்கிறார் அப்படிங்கும் பொழுது அதுதான் கிருபை. அப்ப நீங்கள் கிருபையினாலே மீட்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுடைய கிரியைகளினால் இல்ல இல்லைங்களா. அதே போலத்தான் இந்த 144,000 ஜனங்களுடைய மீட்பும் கிருபையினால தான். அதே போலத்தான் இந்த ஜனங்களுக்குள்ள இருந்து இந்த 144,000 பேரை இவர்களையும் விட ஒரு மேலான ஒரு ரட்சிப்புக்கு பாத்திரவான்களை தேவன் தெரிந்து கொள்றாருன்னா அது இன்னும் பெரிய கிருபை. அப்ப இந்த அழைப்பு, மன்னிக்கணும், இந்த தெரிந்தெடுத்தல் முழுவதுமே நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய சுத்த கிருபையில தான் இருக்கு. இப்ப நம்ம ரொம்ப எக்ஸாக்டா நம்ம வரப்போறோம். ஏன்னா போன வகுப்புல எல்லாம் நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவுக்கு முன்னால அநேக தெரிந்தெடுத்தல் எல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு நாம என்ன பாக்குறோம்னா, மெயின் தீமுக்கு நம்ம வரோம். இந்த புது சிருஷ்டியினுடைய தெரிந்தெடுத்தல் எப்படி எல்லாம் தேவன் செய்யறார், அவங்களுடைய எலெக்ஷன் எப்படி எல்லாம் நிறைவேறுது இல்லைங்களா இந்த பூமியில, அது நம்ம பார்க்கும் போது தேவனுடைய திட்டத்துல ஒரு வசனம் நமக்கு தெரியும். வசனம் நீங்க படிங்க, ரோமர் 8:29 வசனம் படிங்க. இல்லைங்களா, தேவன் எவரை எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ, முன் அறிஞ்சிருக்கிறாரோ, அவர்களை அவர் என்ன பண்ணிருக்கிறார், அழைத்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், பொதுவாக எல்லாம் டவுட்ஃபுல்லா பாக்குறது, சந்தேக கண்ணோடு பாக்குறது. எப்படின்னா தேவன் ஒரு பாராபட்சம் உள்ள ஒரு மாதிரி நடந்து கொள்கிறதா நமக்கு தோணும். ஏன்னா இந்த 144,000 பேர் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே முன் குறிச்சிருக்கிறார். அப்ப இதனுடைய அர்த்தம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது இல்லீங்களா. அப்ப இது நம்ம சொல்லும் பொழுது இன்னொரு வசனம் நீங்க படிங்க, 1 பேதுரு 1:2 வசனம் படிங்க. பாருங்க, நாம எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதுக்கு நாம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படி அவர் சொல்றார். அப்ப இங்க என்னன்னா, அவர்களை உலக தோற்றத்துக்கு முன்னால முன் குறிச்சிருக்கிறார். அப்படின்னா எப்படி முன் குறிச்சிருக்கிறார்னா, தனித்தனி நபர்களா அல்ல. பொதுவா நாம அப்படித்தான் நினைச்சிடுறோம், அந்த 144,000 பேர் இவர் தான், இந்த பிரதர், இந்த சிஸ்டர், இந்த சிஸ்டர், இந்த சிஸ்டர், இந்த பிரதர், இவங்க தான் 144,000 சொல்லிட்டு உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணிருக்காரு, முன் குறிச்சிட்டு அவங்கள மாத்திரம் அழைச்சிக்கிறதா தான் பொதுவா நாம நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னால் இவங்களை முன் குறிச்சிருக்கிறாரு. பாருங்க, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலம். அப்படின்னா இவர்கள், இவர்களை தேவன் எப்படி முன் குறிச்சிருக்கிறார் என்றால், ஒரு வகுப்பாராக முன் குறிச்சிருக்கிறார். ஒரு வகுப்பார்னா ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள். எப்படின்னா இந்த வகுப்பாரு முதல்ல கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வைப்பாங்க. புரியுதுங்களா, இந்த வகுப்பு, இந்த நான் செலக்ட் பண்ண போற, எலெக்ட் பண்ண போற இந்த 144,000 பேரும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மேல என்ன வைப்பாங்க, அவருடைய பலியின் மேல விசுவாசம் வைப்பாங்கிறது முன் குறிச்சிருக்கிறார். புரியுதுங்களா, அப்ப இவங்களை வந்துட்டு என்ன சொல்றேன்னா, பைபிள்ல எங்கேயுமே தனித்தனி நபர்களை தேவன் முன் குறிச்சிருக்கிறார்னு எங்கேயுமே வசனம் இல்ல, அந்த கருத்துல அவர் எங்கேயுமே பேசவே இல்லை. தனித்தனி மனுஷன், தனித்தனி மனுஷி இவர்களை அவர் முன் குறிச்சிட்டு அழைக்கிறார் இல்ல. மாறாக இவங்களுடைய செலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, இவர்கள் ஒரு வகுப்பார், இவங்களை வகுப்பாரா முன் குறிச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த வகுப்பாரு எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பண்ணிருக்கிறார், ஏற்கனவே முன் குறிச்சிருக்கிறார். அதுல ஒரு விஷயம், இவங்க கிறிஸ்து இயேசுனுடைய பலியின் மேல என்ன பண்ணிருப்பாங்க, விசுவாசம் உள்ள ஜனங்களா அவங்க இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம எப்படி நாம சொல்லலாம், இதை நல்லா புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரு வசனம் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லிடுவாங்கன்னா, அப்போ நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அப்ப தேவனுக்கு இவங்க இவங்க தான் வருவாங்கன்னு தெரியுமா, தெரியாது. அந்த க்வெஸ்சன் வேற வந்து அடிஷனல் அப்படி வரும். நீங்க தேவன் அப்படியெல்லாம் குறிக்கல, சும்மா பொதுவா வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்ப தேவனுக்கு இவர் தான் வருவார், அவர் தான் வருவார்னு தெரியுமா தெரியாதானா என்ன பதில் சொல்லுவீங்க, அது அவருக்கு தெரியும். அப்புறம் அவருக்கு தெரியுங்கிறீங்க, அப்புறம் அவர் முன் குறிக்கலங்கிறீங்க. ஆமா, அவருக்கு தெரியும், ஆனா அவர் முன் குறிக்கல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, புரியுதுங்களா, தேவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனா யார் யார் வருவா, யார் யார் செலக்ட் ஆவா, 144,000 பேர் இவங்க தான் வருவாங்க அவருக்கு தெரியும். ஆனா அந்த அதிகாரத்தை இவங்க தான் வரணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றது இல்ல, பிரயோகிக்கிறது கிடையாது. அவருக்கு தெரியும், ஆனா அவங்க இவர் தான் வரணும்னு அவர் என்ன பண்றது இல்ல, பிக்ஸ் பண்றது கிடையாது. ஆனா அவருக்கு தெரியும், என்ன விஷயம் இல்லீங்களா. அப்புறம் ஒரு வகுப்பார அவங்களை தெரிஞ்சு கொண்டாருன்னா இது எப்படி, இப்போ நம்ம உதாரணம் நம்ம சொல்லும் போது, இப்ப நம்முடைய முக்கிய முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு ஒரு விசேஷமான படை இருக்கு, கமாண்டோ பிரிவு இல்லைங்களா, கமாண்டோஸ் அப்படிங்கிறவங்க, அவங்க ரொம்ப விசேஷமானவங்க. மற்ற ஆர்மி, மற்ற ராணுவ, இதுல ராணுவத்தில் இருக்கிற ஜனங்கள் மாதிரி, போலீஸ் இருக்கிற ஜனங்கள் மாதிரி இல்ல, இந்த கமாண்டோ ட்ரைனிங் தான் இருக்கிற ட்ரைனிங் ரொம்ப டஃபஸ்ட் ட்ரைனிங், ரொம்ப விசேஷமான ஜனங்கள் பாதுகாப்பு படையிலேயே. இவங்களும் இந்த விஐபிஸ்க்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க சரிங்களா, இந்த கமாண்டர்ஸ். இப்ப இந்த கமாண்டர்ஸ் பத்தி சொல்லும் பொழுது, அந்த அதிகாரிகள் அந்த கமாண்டர்ஸ் வந்துட்டு முன் குறிச்சிருக்கிறாங்க. ஒரு கமாண்ட் ஆனா எப்படி இருக்கணும், கண்டிப்பா 6 அடி இருக்கணும், புரியுதுங்களா, நல்லா ஸ்டவுட்டா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல் ஷூட்டிங் பவர் இருக்கணும், அடிச்சாங்கன்னா நெத்தில தான் அடிக்கும், புரியுதுங்களா. அப்ப கமாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப், ஆனா அந்த குரூப் அந்த கமாண்டர்ஸா ஒருத்தர் ஆகணும்னா, ஒரு கமாண்டாவா ஆகணும்னா, அவர் என்னென்ன மாதிரி திறமைகள்லாம் இருக்கணும், சரீர பிரகாரமா பிசிக்கல் எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, கண் பவர் பக்காவா இருக்கும், அவங்க நல்லா ஷூட் பண்ணுவாங்க, நல்லா ஓடுவாங்க, குதிப்பாங்க இல்லைங்களா, ஒரு நல்ல ஹைட்டா இருப்பாங்க, நல்ல வெயிட்டா இருப்பாங்க, இப்படி விசேஷமான குவாலிட்டிஸ் அந்த கமாண்டர்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. இதுதான் கமாண்டர்ஸ். இப்போ கமாண்டோஸ் அப்படின்னு சொன்னா, இப்ப கமாண்டர்ஸ் என்று சொல்லும் பொழுது அந்த கமாண்டர்ஸ்குள்ள யார் யார் இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனா கமாண்டர்ஸ் எப்படின்னு தெரியுமா, புரியுதுங்களா நான் சொல்றது கேக்குறீங்களா, அந்த கமாண்டோ பிரிவுல இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு ஒருத்தருடைய பேர் என்ன, அதெல்லாம் நமக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா ஒரு கமாண்டோன்னு சொல்லும் பொழுது அவர் இப்படித்தான் இருக்கணுங்கிறது அந்த கவர்மெண்ட் அந்த அதிகாரிகள் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா, எப்படி இருக்கிறாங்க, 6 அடி, நல்லா வெயிட்டா இருப்பாங்க, நல்லா சுடுவாங்க, ரொம்ப ஸ்டவுட்டா இருப்பாங்க, ரொம்ப பிரிஸ்கா இருப்பாங்க, முன்குறிச்சிருக்கா இல்லீங்களா. கமாண்டோ அப்படிங்கிற ஒரு பிரிவு, அதுல இவரு 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 தான் இருக்கணுங்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் யார் கமாண்டாவா வருவாருங்கிற வரோ, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் யார் கமாண்டாவா வராரோ, அவர் இன்னும் பிறந்திருக்க கூட மாட்டார், இன்னும் பறக்கூட இல்ல. ஆனா அவர் எப்படிங்கறது முன்குறிக்கப்பட்டாச்சா, எப்படி இருப்பாரு அவர், அவர் கமாண்டாவா ஆகணும்னா அவர் எப்படி இருக்கணும், நல்லா எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், புரியுதுங்களா நான் சொல்றது. அந்த கமாண்ட் இப்ப பிறக்கவே இல்ல, ஆனா அவர் இப்படித்தான் இருக்கணுங்கிற என்ன ஆயிடுச்சு, பிக்ஸ் ஆயிடுச்சு இல்லீங்களா. அப்ப இந்த செலக்ஷனுக்கு வரும் போது அப்படி இருக்கிறவங்க தான் என்ன ஆவாங்க, அதுல செட் ஆவாங்க. அதே போலதான் இந்த ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் கூட அப்படித்தான் முன் குறிச்சிருக்கிறார், இவர் வரணும் இவர் வரணும் இவர் வரணுங்கிறத அவர் குறிக்கல. ஆனா என்ன பண்ணிருக்கிறாரு, இப்படிப்பட்டவங்க தான் வரணுங்கிறத அவர் என்ன பண்ணிருக்கிறார், முன் குறிச்சிருக்கிறார். உங்களுக்கு புரியுதா, இவர் 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 வரணும்னு குறிக்கல, மாறாக இப்படிப்பட்டவர்கள் தான் வரணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஏற்கனவே நிர்ணயிச்சு வச்சிருக்கிறார், முன் குறிச்சிருக்கிறார். அதுதான் அந்த ஒரு கிளாஸா ஒரு வகுப்பாரா அவங்களை என்ன பண்ணிருக்கிறார், முன்குறிச்சிருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். அப்ப நம்ம இங்க சொல்றோம் இல்லைங்களா, அது எப்படி அப்புறம் முன்குறிச்சிருக்கிறாரு, ஆனா தேவனுக்கு என்ன ஆகுது, தேவனுக்கு தெரியும் ஆனா அவர் என்ன பண்றது இல்ல, முன் குறிக்கிறது இல்லன்னா அதுக்கு கூட விளக்கம் கொடுக்கல. எப்படின்னா, இப்ப ஒரு கிளாஸ்ல 30 பேர் டெஸ்ட் எழுதுவாங்க, ஆனா அந்த டீச்சருக்கு தெரியும் இவர் தான் என்ன ஆவார், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவார். ஆனா நீ தான் வாங்கி ஆகணும்னு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே, 30 பேர் டெஸ்ட் எழுதுவாங்க, ஆனா அந்த டீச்சருக்கு ரொம்ப எக்ஸாக்டா தெரியும் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்புறம் அந்த அவனுக்கே ஃபர்ஸ்ட் ரேங்க் முன்னர் போடலாம் அப்படி இல்ல, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க, எல்லாரும் அதுக்கு போட்டி போடுவாங்க. ஆனா அந்த டீச்சருக்கு கண்டிப்பா என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த தகுதி இவர் தான், இவர் தான் வாங்குவாருங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அவர் நிர்ணயிக்கிறது இல்ல. ரொம்ப சிம்பிளான உதாரணங்கள் மூலம் தேவனுடைய அந்த புது சிஷ்யனுடைய எலெக்ஷன் எப்படி இந்த பூமியில நடக்குது, ரொம்ப சிம்பிள், அதுல பாராபட்சம் இல்ல. முன்குறிச்சிருக்கிறார் என்று சொல்லும் போது தனித்தனி நபர்களா அவர் முன் குறிக்கல, மாறாக ஒரு வகுப்பாரா அவங்க என்ன பண்ணிருக்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னால முன் குறிச்சிருக்கிறார். ஆனா இதுல ஒரு விசேஷம் இருக்குது, ஒரு விஷயத்தை முன் குறிச்சிட்டார், என்ன தெரியுங்களா, இந்த வகுப்பாருக்கு தலை அது யார் தான், அது என் குமாரன் தான், அது பிக்ஸ் பண்ணிட்டார், அது பிக்ஸ் பண்ணிட்டார், என் குமாரன் தான் தலை, அது பிக்ஸ் பண்ணிட்டார் உலக தோற்றத்துக்கு முன்னாடி. ஆனா அவருக்கு பின்னால அவர் மாதிரியே ஒரு 144,000 பேர் இருப்பாங்க, அவங்க இப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, என் குமாரன் மாதிரி இருப்பாங்க, அது பிக்ஸ் பண்ணிருக்கிறார். ஏன்னா இந்த விஷயம் நம்ம எப்படி நல்லா புரிஞ்சுக்கொள்ளலாம்னா, அந்த வசனத்தை பாதி படிச்சா புரியாது, மீதி முழுசும் படிக்கணும். வசனம் படிங்க, ரோமர் 8:29.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதுக்கு முன்குறித்தார்.
பாருங்க, எதற்கு அவங்களை முன்குறிச்சிருக்கிறாரு, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறார், முன்குறிக்கப்பட்ட விஷயம் என்னன்னா குமாரனுடைய சாயல். 144,000 பேரும் எப்படி இருப்பாங்க, யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் இப்ப என்ன பதில் சொல்லுவா தெரியுங்களா, அவங்க என்னுடைய குமாரனுடைய சாயல்ல இருப்பாங்க. மாறாக பேர் சொல்ல மாட்டாரு, லிஸ்ட் எல்லாம் படிச்சிட்டு இருக்க மாட்டார், ஒரே வார்த்தையில சொல்லுவார், 144,000 பேர் யார் நீங்க முன்குறிச்சிருக்கீங்களா யார் அப்படின்னு கேட்ட தேவன் என்ன சொல்லுவார், அவர்கள் என்னுடைய குமாரனுடைய சாயல் கோப்பானவங்களா இருப்பாங்க, சிம்பிள் முடிச்சு. ஆனா அதுக்குள்ள வர பேர் அவருக்கு தெரியும், ஆனா அவர் என்ன பண்ண மாட்டாரு, இவங்க இவங்க தான் வரணும்னு அவர் சொல்றதில்ல. இது நீங்கள் தயவு செஞ்சு அதை புரிகிற விதத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ நாம இன்னொரு வசன பகுதிக்கு வரலாம். இங்க ரோமர் 8:22-23 வசனங்கள், அதை ஒரு விளக்கம் நாம் பார்க்கலாம்.
அந்த பிரச்சனையானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்குடலை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்.
அவ்வளவுதாங்களா? 22-23 ரோமர் 8 இல்லைங்களா? அப்போ இங்க நாம பார்க்கும் பொழுது புது சிருஷ்டிய தேவன் எதற்காக செலக்ட் பண்றாருங்கிற காரணம் வந்து அங்க சொல்றார். எதுக்குனா இவர்களை உலக ஜனங்கள் எல்லாரையும் இவர்கள் என்ன பண்ண போறாங்க, ஆசீர்வதிக்க போறாங்க. அந்த ஒரு ஆசீர்வாதம் இவர்கள் செய்வதற்காக இவங்களை மறுபடியும் நீங்க படிங்க ரோமர் 8:21-22. புது சிஷ்ய தேவன் எலெக்ட் பண்றதுக்கான காரணம் உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த நோக்கில அழைக்கப்பட்ட இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற இவங்களை இவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி சொல்றாருன்னா எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்குது இல்லைங்களா? இங்கதான் நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும். நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அப்படின்னா இவர்கள் உலக ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், இவர்கள் புது சிருஷ்டி ஆக வேண்டும் என்றால் இவங்களுக்கு என்ன வேணுமாமா? வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் அமைதி கிடையாது. என்ன இருக்கணும்? பாடுகள் சிச்சைகள், புரியுதுங்களா? பாடுகள் சிச்சைகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் தான் இருக்கணும். இதுதான் ஒரு புது சிருஷ்டி ஆகணும்னா எலிஜிபிலிட்டி, தகுதி. அப்போ நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இவைகள் எல்லாத்தையும் தேவன் அனுமதிக்கிறாருன்னா அது நமக்கு சாதகமா இல்ல பாதகமா இல்லீங்களா? அப்ப ரொம்ப எளிமையா சொல்றாரு என்னன்னா இவர்களுக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று சொல்லும் பொழுது உண்மையிலே சகோதர சொல்ல இந்த ஒரு நல்ல சிந்தனை மனசுக்குள்ள நிதானிச்சு பாருங்க. ஆனா நம்ம இன்னைக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி தான் ஆகிறது இல்லை. சில சங்கடம், சில கஷ்டங்கள், சில சோதனைகள், பின்னடைவுகள், சில பலவீனங்கள் இதெல்லாம் வந்துட்டா சோர்ந்து தான் போறோம். ஆனா இதுதான் ஒரு புது சிருஷ்டி வளர்றதுக்கு என்ன பாக்குறோம் நாம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட், இதுதான் சாதகமான. அப்ப நமக்கு சாதகமான விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு தெரியும் போது நம்ம சந்தோஷம் பண்ணுவோம், வருத்தம் பண்ணுவா இல்லைங்களா? சந்தோஷம் தான் பண்ணணும், மகிழ்ச்சி பண்ணணும், உற்சாகம் ஆகணும். ஆனா பலவீனத்தினா என்ன ஆயிடும்? நம்ம சோர்ந்து போயிடும். ஆனா அது அங்க கூடாது. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாமே சாதகமா தான் அங்க நடக்குது. அதே சமயத்துல வசனம் பின்னாடி படிங்க, பாருங்க தம்முடைய குமாரன். ஆனா இவங்களை பத்தி சொல்லிட்டாரு, இவங்களுக்கு யார் வந்து ஹெட்டா இருப்பார்? கிறிஸ்து இயேசு தான் ஹெட்டா இருப்பார். அப்படின்னா எல்லா விஷயத்திலும் இவர்கள் வந்துட்டு யாரை பின்பற்றணும்னா அவங்களுடைய மூத்த சகோதரன். தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல் வச்சிருக்கிறார். இந்த 144,000 பேரும் இந்த உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த தெரிந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில சோதனைகள் சிச்சைகள் இதெல்லாம் நான் அனுமதிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவங்க வளர்வதற்கு ஏற்ற ஒரு சாதகமான சூழ்நிலையை தான் நான் என்ன பண்றேன் அவங்களுக்கு நான் அனுமதிக்கிறேன். அதே சமயத்துல அந்த ஓட்டத்துல அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்கள் என்னுடைய குமாரன் தான் என்ன பண்ணிக்கணும், இவங்க பிடித்துக்கொள்ளணும். அதாவது அவர்களுடைய மூத்த சகோதரனை இவங்க என்ன பண்ணணும், எப்பொழுதுமே எப்பொழுதுமே சார்ந்து இருக்கணும். அதுதான் சொல்லியிருக்காரு இல்லீங்களா? அப்புறம் வசனம் படிங்க நெக்ஸ்ட். ஆமாம், இந்த ஒரு வசன பகுதி கூட பிரதர் ரசல் சொல்லும் பொழுது பொதுவா நாம தவறாகத்தான் புரிந்து கொள்ளுகிறோம். என்னன்னா எவர்களை மறுபடியும் படிங்க சிஸ்டர்,
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார்,
எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இது நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் தெரியுங்களா? நீங்க சொல்லுங்க, இது நாம் எப்படி புரிஞ்சிருக்கிறோம் பொதுவா? என்னன்னா நான் தப்பான வியூ எடுத்துட்டு தேவன் இந்த பிரதரை முன் குறிச்சிருந்தாரு அதனால அவருக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கிறாரு, இந்த வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, அவரை நீதிமான் ஆக்குறார். நீதிமான் ஆகிட்டு அவர் என்ன பண்றாரு, கடைசியில வழி நடத்திட்டு மகிமை படுத்துறாரு. ஆனா தேவன் அந்த அர்த்தத்தை இந்த வசனம் சொல்ல ரிவர்ஸ் சொல்றார். ஏன்னா இப்ப இவர் இவங்க வந்துட்டு மனுஷங்களை தனித்தனி நபரா என்ன பண்ணல, முன்னறிவிக்கல. அப்படி இந்த சிந்தனையே தப்பா, இவரை முன்குறிச்ச தேவன் என்னையெல்லாம். ஏன்னா இது ஜென்ரலா நாமளே அப்படித்தான் அப்ளை பண்றோம், நம்மளையெல்லாம் தேவன் முன் குறிச்சிருக்கிறார். அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி என் பேர் அவர் மைண்ட்ல வச்சுட்டு இன்னைக்கு என் டேட் வந்தவொடனே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கூப்பிட்டுருக்கிற மாதிரியும் அதுல நிறைய கிருபை தெரியுற மாதிரி நம்ம நினைச்சிருக்கிறோம், ரொம்ப உருக்கமா இருக்கும். ஆனா அந்த தாட்டே தப்பு. ஏன்னா தேவன் எப்படி முன்குறிக்கிறது இல்ல, தனித்தனி மனுஷனா, புரியுதுங்களா நான் சொல்றது? எல்லா இது நாள் வரைக்கும் அப்படித்தான சந்தோஷமா இருந்தோம். என்ன சந்தோஷம், என்ன போய் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறிச்சிட்டாரு இல்லைங்களா? அப்படி தேவன் முன்குறிக்க, தேவன் எப்படி முன்குறிக்கிறார் பாக்குறோம். அவங்கள ஒரு வகுப்பாரா முன்குறிச்சிருக்கிறார், சபை இப்படி இருப்பாங்க என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு. அப்ப இந்த வசனத்தை நம்ம இப்படி புரிந்து கொள்ள கூடாது. தனிப்பட்ட நபரை முன்குறிச்சு அதனால் அவருக்கு அழைப்பு கொடுத்து அதனால் அவரை நீதிமான் ஆக்கி அதற்கு மேல அவரை மகிமைப்படுத்துறது இல்ல, மாறாக ரிவர்ஸ். இவர்கள் சபை ஆயிட்டாங்க, இந்த மாதிரி சபை ஆகக்கூடியவர்கள் இப்படித்தான் அப்படின்ட்டு அவரு நிர்ணயிச்சனால, அவங்களை ஏற்கனவே அவரு முன்குறிச்சிட்டனால இப்ப என்ன பண்ணிருக்கிறார், வசனப்படிங்க. எவர்களை முன் குறித்தாரோ, முன் குறிச்சது யாரத்தான் முன் குறிச்சிருக்கிறாரு, சபைய இல்லைங்களா? 144,000 பேரும் என் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவாங்க, அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க அப்படி நினைச்சுக்கிறார். இவர்களைத்தான் அந்த சபை, இவங்க தான் புது சிருஷ்டி அப்படின்னு அந்த சபையாக அவர்களை முன் குறிச்சிட்டாரு. எவர்களை முன் குறிச்சாரோ அந்த சபை அங்கங்களை அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அழைத்தும் இருக்கிறார். அந்த குவாலிட்டிக்கு வரக்கூடியவங்களை என்ன பண்ணிருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். அழைத்தும் இருக்கிறார்னா அவங்கள புது சிருஷ்டியா வளர்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க சபையாகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணிருக்கிறார் அவங்களுக்கு. இப்ப நீங்க வசனத்தை ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கொள்ளணும், சபை ஆயிட்டாங்க இப்படி அவங்க ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்சனால அதுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணாரு, புது சிருஷ்டியா அழைத்திருக்கிறாருன்னா அழைத்து அவங்க என்ன பண்ணிருக்கிறார், வழி நடத்திட்டு இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன பண்ணிருக்கிறார், இப்படி அழைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தவங்க அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நீதிமான் ஆகியிருக்கிறார். ஏன்னா நம்ம நல்லா தெரியும் இந்த புது சிருஷ்டியின் அழைப்புல பார்த்தோம், இந்த அழைப்பை யாருக்கு தான் போகுது, பொதுவான உலக ஜனங்களுக்கு இல்ல, நீதிமான் ஆக்கப்பட்டவர்களுக்கு தான் புது சிருஷ்டியாகக்கூடிய வாய்ப்பு. என்ன பண்ற தேவன் தர, சபை ஆயிடுவாங்க, சபை இவங்க சபையா இருக்கிறனால அவங்க சபை போல வழி நடத்தின, அவங்களை சபை போல வழி நடத்துறதுக்காக அவங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன பண்ண, அவங்களை நீதிமான் ஆக்கி இருந்தேன் இல்லைங்களா? எவர்களை நீதிமான் ஆக்குறாரோ அவங்களை என்ன பண்ணிருக்கிறார், அவர் அதற்கு பதிலா கனப்படுத்திருக்கிறாருங்கிற வார்த்தை தான். ஏன்னா இந்த மகிமையை நம்ம கடைசியில போடுறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஆர்டரை ரிவர்ஸ் ஆக்கிடுறோம். பாயிண்ட் அவுட் பண்ணி வாய்ப்பு கொடுத்து நீதிமான் ஆக்கி மகிமைப்படுத்துறது அப்படி இல்லை. அவர் அவங்களை ஏற்கனவே முன்குறிச்சிருக்கிறாரு, சபைய சபையாக முன்குறிச்சனால அவங்க சபையை போல என்ன பண்ணாரு, அழைச்சிருக்கிறாரு. அவர் சபையை போல அழைக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஆக்கப்படணும், நீதிமான் ஆக்கப்படணும். அவங்க நீதிமான் ஆக்கப்படுறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்கிறார், முன்னாடி முதல்ல கனப்படுத்திருக்கிறார். எதன் மூலம் கனப்படுத்திருக்கிறாருன்னா, இந்த வாய்ப்பை இந்த கிருபைய அவங்களுக்கு தருவதின் மூலம் கனப்படுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்ப ரிவர்ஸா நம்ம அதை எடுத்து நாம புரிந்து கொள்ளும் போது உண்மையிலேயே இது ஒரு கணம். சகோதர சகோதரிகளே, பொதுவான ரட்சிப்பை பத்தி தெரிஞ்சு கொள்றதும் அந்த பொதுவான ரட்சிப்புக்குள்ள வருவதும் ஒரு கணம். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பெரிதான ரட்சிப்பை பத்தி தெரிஞ்சு கொள்றதே எப்படி, ஒரு பெரிய கணம் இல்லைங்களா, ஒரு பெரிய கிரேஸ். அதான் சொல்றாரு, இந்த ரட்சிப்பை பத்தி தெரிஞ்சு கொள்றதே பெரிய விஷயம் சொல்லும் பொழுது அதுல தேவன் நம்மை வந்துட்டு ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்துக்குள்ள அங்க அழைச்சிருக்கிறார் நம்ம பார்க்கிறோம் சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு வசனம் நம்ம இதுல நிதானிக்கலாம். 2 பேதுருல 1:10-11 வசனம் படிங்க. ஆமா, உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க என்ன பண்ணுங்க, உறுதியாக்கணும். இது இந்த புது சிருஷ்டியுடைய தெரிந்து கொள்ளுதல் பத்தி சொல்லும் போது இது அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை மாதிரி தேவன் சார், நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு தெரிந்து கொள்ளுதல சில முக்கியமான படிகள் கூட இருக்குது. இந்த எலெக்ஷன்ல சில முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ்ல எப்படி சொல்லணும்னா, சில முக்கியமான படிகள் முதலில் தேவனை சார்ந்ததா இருக்குது. என்னன்னா, இந்த தெரிந்து கொள்ளுதல் இந்த எலெக்ஷன் நடக்கணும்னா சில முக்கியமான ஸ்டெப்ஸ் தேவன் எடுக்கணும், சில முக்கியமான படிகள் தேவன் எடுக்கணும். அந்த படிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இவர்கள் தான் புது சிருஷ்டிகள் முதல்ல அவங்களை என்ன பண்ணணும், நிர்ணயிக்கணும். நிர்ணயிக்கணும்னா அதற்கான கண்டிஷன்ஸ், அதற்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணும், ஏற்கனவே புது சிருஷ்டிகள் என்றால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் பிக்ஸ் பண்ணணும். அதை அவர் பண்ணிட்டார், முதல்ல அவர் அதை பண்ணிட்டார், சரிங்களா. அப்போ பண்ணிட்டு அது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணிட்டு அந்த மாதிரி சில குணலட்சணங்களுக்கு உயர்ந்த குணலட்சணத்தின் நிலைக்கு சில பேருக்கு இவர் என்ன பண்ணணும், அழைப்பு கொடுக்கணும். அந்த அழைப்பு கூட அவர் என்ன பண்ணிருக்கிறார், அந்த அழைப்பு கூட கொடுத்திருக்கிறார், சரிங்களா. நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணி ஆகணும் தெரியுங்களா, அந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு அவங்க வளருவதற்கு ஏதுவான ஏற்ற சூழ்நிலைகளை அவர் என்ன பண்ணணும், உண்டு பண்ணணும், புரியுதுங்களா. ஒரு புது சிருஷ்டி இந்த எலெக்ஷன் ஆகணும்னா, இந்த தெரிந்து கொள்ளுதல் உறுதி ஆகணும்னா, முதல்ல தேவனுடைய பங்குல அவர் சில விஷயங்கள செய்யணும். என்னென்ன செய்யணும்னா, அந்த வாய்ப்புக்கு முதல்ல இத்தனை பேர் தாங்கிறது பிக்ஸ் பண்ணணும், அவங்க இப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கிறது பிக்ஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிடுக்கிறார் தேவன். அது பண்ணினா மாத்திரம் பத்தாது, மேலும் மாபெரும் வாய்ப்புக்கு சிலருக்கு என்ன பண்ணணும், அழைப்பு கொடுக்கணும். அந்த அழைப்பு கூட கொடுத்திருக்கிறார், அதுவும் அவர் பெண்டிங் வைக்கல. அப்ப அழைப்பு கொடுத்துட்டா மாத்திரம் பத்தாது, என்ன மாதிரி சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில அனுமதிச்சா அவங்க வளர்ந்து அந்த மகிமை அடைவாங்களோ அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவர் அனுமதிக்கணும். அது கூட நம்ம வாழ்க்கையில அவர் அனுமதிச்சிருக்கார். அதே போல இந்த புது சிருஷ்டியினுடைய தெரிந்து கொள்ளுதல்ல, நாம் செய்து கொள்ள வேண்டிய நம்முடைய சில படிகள் கூட நம்ம கிட்ட இருக்குது. என்னன்னா, தேவன் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த அழைப்பை நாம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நாம் ஏற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, தேவன் இதெல்லாம் பண்ணிருக்கிறார், நமக்காக தான் பண்ணிருக்கிறார், நம்மளுக்காக இந்த அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம சொல்லும் பொழுது அந்த அழைப்பை நாம முதல்ல நாம ஏற்றுக்கொள்ளணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியம், பிரதர் சொல்றாரு, அந்த அழைப்புக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த அழைப்புல நீங்க எந்த மாதிரி ஆவியில தரிச்சிருந்தா அதைய உறுதிப்படுத்திக் கொள்வீங்களோ, அந்த ஆவியில கூட உங்களை நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளணும். ரொம்ப முக்கியம், அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட்ல நீங்க நிறையணும். நான் இப்ப எந்த வாய்ப்புல நிக்கிறேன், எந்த அழைப்புல நிக்கிற பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான ரெண்டு ஸ்டெப் தேவன் சொல்றார். தேவன் இந்த விசேஷமான அழைப்பு பண்ணிடுகிறார், ஆமா பண்ணிடுகிறார், எனக்காக கூட பண்ணிடுகிறார், ஆமா பண்ணிருக்கிறார், இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார், ஆமா கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்துட்டு அப்ப நான் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளணும், ஆமாம் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லைங்களா, ஏற்றுக்கொண்டு முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் செய்யணும். செஞ்சுட்டு நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னா, இந்த அழைப்புக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க என்ன மாதிரி சிந்தனையா இருப்பீங்களோ அந்த சிந்தனையில நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களை காத்து கொள்ளணும். இது ரெண்டுமே அந்த தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துறதுக்கு நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான ஸ்டெப்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் என்ன, புது சிருஷ்டி ஆகணும்னா என்னென்ன மாதிரி இருக்கணுமோ அந்த கண்டிஷன்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நாம அனுமதிக்கணும். அந்த சட்ட திட்டங்களுக்குள்ள நம்ம அனுமதிக்கணும். என்ன என்ன சட்ட திட்டம், புது சிருஷ்டிகளுக்கான சட்ட திட்டம் நமக்கு நல்லா தெரியும். அந்த ஆவியின் கனிகள் அவங்க என்ன பண்ணணும், அப்படியே கொடுக்கணும், கிறிஸ்துவின் அந்த சாயலுக்கு தங்களை அவங்க வழி நடத்தும். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஷார்ட்டா, சுருக்கமா நம்ம சொன்னோம்னா, அந்த அன்புல நாம வளரணும் இல்லைங்களா. அப்போ அந்த அன்புல நாம வளரணும். அப்போ உங்களுக்கு அந்த ஆவியின் கனிகள் தெரியும் இல்லைங்களா, அந்த ஆவியின் கனியோ என்ன சொல்றாரு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம் எல்லாம் சொல்றாரு இல்லைங்களா. அப்போ இந்த அன்புல வளர்ந்து நிக்கிறது தான் புது சிருஷ்டிகள் தெரிந்து கொள்ளப்பட்டு ஜெயம் கொள்வதற்கான ஒரு நிலை. அந்த மார்க், அந்த அடையாளம், பரிபூர்ண அன்பை நாம அடையணும். அப்போ பிரதர் அசல் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த குணலட்சணங்களுக்கு நீங்க வந்து சேர்றீங்க இல்லையா, அந்த அடையாளம், அந்த மார்க் இல்லைங்களா, அந்த சாயல், எக்ஸாக்ட் வார்த்தை சாயல், அந்த சாயல் நீங்க அடையிறதுங்கிறது உங்களுடைய ஓட்டத்தினுடைய துவக்கத்துல முடியாது. எப்பதான் முடியும், அந்த ஓட்டத்தினுடைய முடிவு பத்தி தான் பேசுறாரு. நீங்க என்ன ஆகணும், கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு வரணும், தி மார்க் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் வரணும் இல்லைங்களா. அது வந்து உங்களுடைய ஓட்டத்தின் முடிவு. ஆனா அந்த அந்த சாயல் வந்து என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் சாயல் சொல்ல போதே அன்பு. அப்ப அந்த அன்புன்னு சொல்லப்போது அந்த ஆவியின் கனிகள் நம்ம பாக்குறோம். அப்போ யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த ஆவியின் கனிகளை விளக்கி சொல்றாரு, ஆவியின் கனிகள் ஒண்ணும் இல்ல, எல்லாமே அன்பு தான். அன்பு இருந்தா அந்த ஆவியின் கனிகள் அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா. அதான் நம்ம சொல்லும் பொழுது அந்த ஆவியின் கனிகளோ கனியோ அன்புன்னு சொல்லிட்டு, அன்பு செப்பரேட், அன்பு இருந்தா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் சொல்றாரு, மீதி எல்லாம் சொல்றாரு. அப்ப அத ஒரு வேற விதமா ஒருத்தர் வந்துட்டு அதை விரிவுபடுத்திருக்காரு, விளக்கம் கொடுத்திருக்காரு, அதை பிரதர் ரசூல் கோட் பண்றாரு. பாருங்க என்னன்னா, ஜாய், சந்தோஷம் ஒரு ஆவியின் கனி தானே, அது எப்படி சொல்ற சொல்லலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிருக்காரு, அதை பிரதர் ரசூல் கோட் பண்ணி சொல்றாரு. அந்த சந்தோஷம் எடுத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார், லவ் எக்ஸல்டன்ட் அப்படின்னா அன்பு தான், சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல, அன்பு தான் பூரிப்பாயிருக்கு. அன்பு பூரிப்பாகிறது என்னது, சந்தோஷம். அதே சமயத்தில் நெக்ஸ்ட் சொல்றாரு, சந்தோஷத்துக்கு அப்புறம் என்ன வருது, சமாதானம். சமாதானம் என்று சொல்லும் போது என்னன்னா, லவ் இன் ரிப்போஸ் அப்படின்னா அன்பு தான் எதிர்க்க தவறிட்டு ரொம்ப அமைதியா இருக்கு. சில வினோதமான சூழ்நிலைகள் வந்திருக்குது, நம்ம வேற மாதிரி செஞ்சிருக்கணும், ஆனா சமாதானமா இருக்கிறோம். என்னன்னா அந்த அன்பு தான் எந்த எதிர்ப்பும் காட்டாம இருக்கிற ஒரு நிலை. அதுக்கு பேர் என்ன பாக்குறோம்? சமாதானம். அது நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்? நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். அதான் என்ன சொல்ற, அன்பு தான் தாங்கி, அன்பு தாங்கி கொண்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன அர்த்தம் சொல்றாரு? நீடிய பொறுமை. அன்பு சகிச்சுட்டு பொறுத்துட்டு தாங்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றாரு? நீடிய பொறுமை. ஆனா எல்லாமே அந்த அன்பு 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 வருது. ஜென்டில்னஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்? தயவு. இங்கிலீஷ்ல ஜென்டில்னஸ், நம்ம ஜென்டில்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லிட்டு இருக்கோம். ஜென்டில்னஸ் உங்களுக்கு வார்த்தை புரிஞ்சுச்சா? அதுக்கு ரொம்ப அழகா சொல்ல பாருங்க, லவ் இன் சொசைட்டி இல்லீங்களா. தயவுனா என்ன, ஜென்டில்னஸ் என்ன, சமுதாயத்துக்குள்ள அன்பு எப்படி தன்னை காமிச்சுக்கொள்ளும்னா இப்படித்தான் காமிச்சுக்கொள்ளும். அதுதான் சொல்றாரு. மற்றவர்கள்கிட்ட நீங்க பேசும் போது, பழகும் போது, போகும் போது, வேலை செய்யும் போது, லவ் இன் சொசைட்டி, சமுதாயத்துக்கு மத்தியில, ஜனங்களுக்கு மத்தியில நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த நிலையை தான் என்ன பாக்குறோம்? தயவு. நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்? நற்குணம். அப்ப லவ் இன் ஆக்ஷன், அன்பு கிரியையில இருக்கிறதே நற்குணம். அப்புறம் விசுவாசம் இல்லீங்களா. அப்போ லவ் ஆன் தி பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் லைஃப், அதாவது போர்க்களமாகி போன வாழ்க்கையில அன்பு எப்படி இருக்கும்னா விசுவாசத்தோடு இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா அவர் அழகா சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? ஆமா, சாந்தம், மீக்னஸ், லவ் இன் ரெசிக்னேஷன் இல்லீங்களா. அப்போ அதுவும் கூட அதே விஷயம் என்னன்னா, தன்னை வேற மாதிரி காட்டிக்கொள்ள அது என்ன பண்ணாது, முற்படுவது இல்ல, மாறாக ரொம்ப அமைதியா சாந்தமா இருந்தது, மாறாக வேற ரியாக்ஷன் அங்க காண்பிக்கிறது இல்ல. அப்புறம் இச்சையடக்கம், டெம்பரன்ஸ் அண்ட் மாடல், லவ் இன் ட்ரைனிங். அப்ப இச்சையடக்கம் சொல்லும் பொழுது அன்பு பயிற்சியில இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ஆவியின் குண லட்சணங்கள் தான், கனிகள் தான், இது எல்லாவற்றிலும் எதுதான் பங்கு பெற்றுக் கொண்டிருக்குது? அன்பு. அன்பு சாந்தம், அன்பு அன்பு பொறுமையா இருக்குது, அன்பு தாங்கிட்டு இருக்குது, அன்பு பயிற்சி எடுத்துட்டு இருக்கு, அன்பு போராடிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் தான் என்ன வார்த்தையா, ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டா அங்க சந்தோஷம், சமாதானம், அங்க அப்படி எல்லாம் அங்க நம்ம சொல்றது பார்க்கிறோம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஓட்டம் பத்தி பேசும் பொழுது, இந்த ஓட்டத்துல நாம வந்து நிக்கும் பொழுது, நாம் எல்லாரும் என்ன சொல்லிடுறோம்னா, நம்ம எல்லா உலகத்தின் பாரங்கள் எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு தேவனுடைய சித்தம் மாத்திரம் செஞ்சு அந்த சாயலை அடைவதற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். அதே போல முடிந்த வளர்த்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் கூட விட்டுட்டு நாம் இந்த சாயலை நோக்கி முன்னேற போகிறோம் என்று நாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படித்தான் சொல்லிட்டு வர்றோம். அப்போ இந்த ரேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓட்ட பந்தயம்னு சொல்லும் போது, பிரதர் ரசலிங் என்ன சொல்றாருன்னா, அப்ப இந்த ஓட்ட பந்தயத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னன்னா, ஞான ஞானஸ்நானம். நீங்க எடுக்கிறீங்க பாருங்க, ஞான ஸ்நானம் ஒப்பு கொடுக்கிறோம் இல்லையா, அந்த அந்த தருணம் தான் இந்த ஓட்டத்துல நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆரம்ப பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்க நிக்கிறீங்கன்னு அங்க அர்த்தம். ஆனா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன இருக்குது உங்களுக்கு? எண்டிங் பாயிண்ட் இருக்கு, ஃபினிஷிங் பாயிண்ட். நீங்க போய் சேர வேண்டிய முடிவு இருக்குது இல்லைங்களா. அந்த முடிவு வந்துட்டு அந்த கிறிஸ்துவனுடைய சாயல், அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த மார்க்னு சொல்லும் பொழுது, நீங்க ஓட ஆரம்பிக்கிறீங்க ஞானஸ்நானம் பண்ணும் பொழுது, போக போகத்தான் என்ன பண்ணீங்க, அந்த சாயலை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டுட்டே போய் நாகுறீங்க, அந்த சாயல நீங்க அடையறீங்க. இந்த விஷயம் சொல்லும் பொழுது நாம் எப்படி இந்த அழைப்புல தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா, ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அந்த ஓட்ட பந்தயத்துல துவக்கத்துல வந்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த நிலையில இருந்துட்டு நீங்க என்ன வரீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குணலட்சணங்களை வளர்த்துக்கொண்டு 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 பரிபூர்ணத்துக்கு போய் சேர்றீங்கன்னு அர்த்தம். இது நாம செஞ்சாகணும். ஆனா இந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்துவ கூட இப்படித்தான் ஓடி இருப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம் நாமும்? அவர் கான்சன்ட்ரேட் பண்ணும் போது இல்லைங்களா, இந்த குணலட்சணங்களுக்குள்ள ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து நின்றுட்டு போக போக அன்பு பொறுமை எல்லாம் இயேசு கிறிஸ்து வளர்த்துட்டே வளர்த்துட்டே வந்துட்டு அப்புறம் பெர்ஃபெக்ட் ஆனாரா? அவர் பாருங்க, அவருடைய கேஸே வித்தியாசம் சொல்றாரு. கிறிஸ்துனுடைய விஷயமே வேற, நீங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது நம்மளுடைய பலவீனமான பாவத்துக்குள்ள விழுந்து போன நம்மளுடைய என்னது, நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கு. ஆனா கிறிஸ்து அப்படி இல்ல, அவர் ஞானஸ்நானம் பண்ணும் போதே என்ன ஆயிட்டாரு, இவருக்குள்ள அந்த குணம் எல்லாம் பெர்ஃபெக்ட். அப்ப அவருக்கு என்ன டெஸ்ட் வந்திருக்கும்? அவர் 3.5 வருஷம் ஓடும் போது, ஆனா அவர் ஞானஸ்நானத்தை ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் அவருக்கு அந்த 3.5 வருஷம் என்ன இருக்கு, நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் சீரியஸ்னஸ் நமக்கு புரியும். அவருக்கு என்ன டெஸ்ட் இருந்துச்சு? நமக்கு இருக்கதே டெஸ்ட், பாவத்துக்குள்ள விழுந்துட்டோம், அழைப்புல வந்து நின்றுட்டோம், கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, இனி பாவத்தை விட்டுட்டு குணலட்சணங்களை என்ன பண்ணும், வளர்த்துட்டே போய் பரிபூர்ணம் அடையணும், டெஸ்ட் ஓகே. ஆனா கிறிஸ்துக்கு அப்படி இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி இருக்கிறாரு, பரிபூர்ணமா இருக்கிற குணலட்சணங்கள். அப்புறம் அவருக்கு என்னதான் டெஸ்ட் 3.5 வருஷம்? சிம்பிள், சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமே இல்ல, அதை காத்துக்கொள்ளணும். சரி, ஒரு பாயிண்ட், சித்தம் நிறைவேற்றணும். ஒண்ணு இல்ல, நான் சிம்பிளா சொன்னா, அவர் அந்த மார்க்ல நிக்கிறார், அந்த சாயல்ல இல்லைங்களா, அந்த சாயல்ல அவர் நிக்கிறார் பாருங்க. அந்த சாயல்ல நிக்கிறாராங்கிறது அவருக்கு என்னது, அந்த மூன்று வருஷம் டெஸ்ட். இது நமக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அவருக்கு அந்த சாயல் அரைஞ்சிட்டாரு, ஆனா அந்த சாயலிலேயே நிற்பாரா இல்லாட்டி எழுந்துடுவாரா அப்படிங்கிற சோதனை தான் அவருடைய மூன்று வருஷ வாழ்க்கையிலுமே ஓடுச்சு. இது கூட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை பத்தி நம்ம நம்ம வாழ்க்கையில் இது எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பின்னால் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஆனா அங்க ரொம்ப சிம்பிளா சொல்லும் போது கிரைஸ்துக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே பர்ஃபெக்ட், ஆனா மூன்று வருஷம் அவருக்கு என்ன வேலை தான் நடந்துச்சு அப்படின்னா, அவர் அந்த சாயலே தரித்திருக்கிறாரா அல்லது விழுந்து போற, இதே ஒரு டெஸ்ட் நமக்கு கூட வருது. ஆனா எப்ப வருதுன்னு கொஞ்சம் சப்ஜெக்ட் பின்னாடி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஆனா நாம அப்படி இல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அபரிபூர்ணமா இருக்கிறோம், போக 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 என்ன ஆகும், அந்த ஒரு சாயலை வளர்த்து கொண்டு பூரணமாகணும். அப்ப நம்முடைய இந்த ஓட்டம் பத்தி பேசும்போது பிரதர்சல் நாலா பிரிக்கிறார். 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் ஓகே வச்சுக்கோங்க, அது நாலா பிரிச்சு எவ்வளவு வரும், 25 25 25 25. அப்ப முதல் கால் பங்கு இருக்கு இல்லைங்களா, இந்த ஓட்டம், இந்த கால் பங்கு நீங்க என்ன வளர்த்து கொள்ளணும், புது சிருஷ்டியா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம், அந்த சாயல் வளர்த்து கொள்ளணும். அந்த சாயல் என்ன, அந்த சாயல் என்ன, கிறிஸ்துவின் சாயல் என்ன, அன்பு. சிம்பிள் இல்லைங்களா. இப்ப அன்பு தான் நீங்க வளர்த்துக் கொள்ளணும். ஆனா 100 மீட்டர் இருக்குது, அதுல 25 25 25 25 நாலு கால் இருக்கு. அப்ப முதல் கால் பகுதியில் இந்த அன்பு எப்படி வளருது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, வளர்த்து இந்த அன்பு வளருது எப்படி வளர்த்தாமா, நமக்கு டியூட்டி லவ் அப்படின்னா கடமைக்கு அன்பு செலுத்துறோம். எப்போ கால் பங்குல முதல் 25 மீட்டர் போது கடமைக்கான அன்பு, என்ன கடமைக்கான அன்பு, ஆமாப்பா தேவன் மேல அன்பு செலுத்தித்தான் ஆகும், ஏன் அவர் தேவன் இல்லைங்களா, நம்மள எல்லாம் சிருஷ்டி பண்ணி எடுக்கிறார், ஆமா நம்ம அன்பு செலுத்தித்தான் ஆகும். அப்புறம் கிறிஸ்து மேல அன்பு செலுத்தியாகும், ஆமா செலுத்தியாகும், ஏன் அவர் நம்ம ரட்சகர், நமக்காக என்ன பண்ணிருக்கிறார். அப்போ அன்பு செலுத்துறோம், ஒரு அன்பு வளர்றோம், ஒரு அன்புக்குள்ள வளர்கிறோம். ஆனா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாக்குறோம், மனசுல ஒரு கடமைக்காக அன்பு செலுத்துகிறோம், டியூட்டி லவ் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது இந்த முதல் கால் பங்கு வரைக்கும் இல்லைங்களா. அப்போ இது புரிந்துங்களா நான் சொல்றது, கடமைக்காக ஆமா தேவன் தேவனா இருக்கிறார், நம்ம சிருஷ்டி இருக்கிறார், நம்ம அவரை என்ன பண்ணுவோம், அவர் நம்மகிட்ட அன்பு எதிர்பார்க்கறது நியாயம்தா, நாம கூட அவர்கிட்ட அன்பு செலுத்துறது கூட நியாயம்தான் செலுத்து. அதே போல கிறிஸ்து இயேசு நமக்காக ஜீவன் விட்டு இருக்கிறார், தேவனுடைய குமாரன், நாம அவர் மேல என்ன பண்ணணும், அன்பு செலுத்தணும், செலுத்து, இதுதான் டியூட்டி லவ் அப்படி சொன்னார். சரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போது அடுத்த ஒரு 25 மீட்டர் இங்க உங்களுக்குள்ள என்ன வருது, இப்ப டியூட்டி லவ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, இந்த கடமைக்காக அன்பு செலுத்தணும். ஆனா அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம என்ன உணர்றோம் தெரியுங்களா, கடமை மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. இப்ப நாம என்ன உணர்றோமாமா, நம்மளுடைய தேவனை நாம நல்லா உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். என்னன்னா நம்ம கடமைக்காக அன்பு செலுத்துறது இல்ல, நம்ம இடத்துல யார் கூட அன்பு செலுத்துறாரு நல்லா கவனிக்கிறோம், தேவன் நம்ம இடத்துல அன்பு செலுத்துறாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய குணலட்சணங்களை எல்லாம் பார்த்து நம்ம உணர்ந்து அன்பருடைய அன்பினுடைய ஆழம் நீளம் அகலம் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது இதுதான் செய்யணும்னு என்ன பண்றோம்னா ரொம்ப ரெகனைஸ் பண்றோம், அதை நல்லா உணர்ந்து கொண்டு இப்போ கடமைக்காக இல்ல இருதயத்தின் ஆழத்துல இருந்து நாம என்ன பண்றோம், ஏன்னா தேவன் நம்மள என்ன பண்ணிருக்கிறார், அவரு கூட நம்ம மேல அன்பு தான் செலுத்துறாரு, அன்பு செலுத்துறதுதான் நல்ல காரியம் அப்படிங்கற நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு இப்போ கடமைக்காக அன்பு செலுத்துறது இல்ல, இப்ப என்ன பண்றோம், மாறாக இருதயத்தின் ஆழத்துல இருந்துட்டு நம்ம உணர்ந்து இந்த ஒரு அன்புக்குள்ள வரோம். மூணாவது ஸ்டேஜ் என்ன சொல்றாருன்னா, மூணாவது 25 ஸ்டெப் 25 மீட்டர் சொல்லும் போது இங்க வந்துட்டு இது வந்துட்டு லவ் ஃபார் தி பிரதரன், சகோதரர்கள் இடத்துல அன்பு செலுத்துறது. இந்த ஸ்டேஜ் அவர் டீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடுது நமக்கு இல்லைங்களா. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சகோதரன் இடத்துல அன்பு செலுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான கட்டம். என்னன்னா முதல்ல நம்ம தேவன் இடத்துலயும் கிறிஸ்துவட்டியும் என்ன பண்ணிருக்கிறோம், கடமைக்காக அன்பு வச்சிருந்தோம், ஆனா அது கடமைக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு, பின்னால கொஞ்சம் ஆழமா உணர்ந்துட்டு அவர்களுக்குள்ள இருக்கிற குணலட்சணங்கள் எல்லாம் உணர்ந்து அவர்கள் எப்படி நம்மை அன்பு செலுத்தி நேசிக்கிறாங்களோ அதே போல உள்ளார்ந்த மனசுல நாமளும் அவங்களை நம்ம அன்பு செலுத்தணும் சொல்லிட்டு நம்ம அன்பு கூறுகிறோம் இல்லீங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றாருன்னா, இதே மைண்ட் இப்ப யார்கிட்ட வருது, உங்ககிட்ட உங்களுடைய சகோதர சகோதரிகள் கிட்ட வருது. அப்படின்னா இவர்கள்கிட்ட பலவீனங்கள் இருக்கா இல்லையா, பலவீனங்கள் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பார்க்கணும்னா, சோ இவங்க கூட நம்மளை மாதிரி தான் இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, தேவன் மேல அன்பு செலுத்துறாங்க, தேவனுடைய சத்தியத்தின் மேல அன்பு செலுத்துறாங்க, அவங்க மைண்ட் கூட நம்ம மைண்ட் மாதிரியே தான் இருக்கு, அவங்க கூட தேவனை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நான் தேவனை உணர்ந்திருக்கிறேன், அவங்க கூட யாரு தேவனை உணர்ந்திருக்காங்க, நான் தேவன் மேல அன்பு செலுத்துறேன், அவங்க கூட என்ன பண்றாங்க, தேவன் மேல அன்பு செலுத்துறாங்க, அப்படிங்கறதுனால இப்ப நமக்கு அவங்க மேல என்ன வருது பாக்குறோம், ஒரு உண்மையான ஒரு அன்பு வருது, அன்பு வரணும். அந்த பிரதர்லி லவ், ஆனா சொல்லும் பொழுது நான் வார்த்தை வேணா படிக்கிறேன், அலாஸ் ஆனால் என்ன சொல்றாரு, லவ் ஃபார் தி பிரதர் அண்ட் பிகம் டிஸ்டிங்க்லி மார்க் இன் அவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். நாமளும் பாதி தான், ஆனா அவர் கூட பாதி தான். நாம கூட தேவனுடைய அன்பை உணர்ந்துட்டோம், அவரும் உணர்ந்துட்டார். நாமளும் தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும்ங்கிறது ரொம்ப உணர்கிறோம், அலாஸ் அப்படி இருக்கிறது இல்ல. என்ன சொல்றாருன்னா, எவிடென்ட்லி எ குட் மெனி ஆஃப் தி லார்ட்ஸ் டியர் பீப்புள் ஹவ் நாட் யெட் ரீச் தி ஸ்டேட் குவார்டர் மார்க். எண்ணிக்கையில் உள்ளவர்கள் இந்த ஒரு நிலைக்கு வருவதில்லை, இவர்கள் வருவதில்லை. ஏன்னா இவங்க சொல்றாங்க, இவர்கள் வந்துட்டு தேவனை நேசிக்கிறாங்க, அதே போல குமாரனை நேசிக்கிறாங்க, அன்பு செலுத்துறாங்க. ஏன் என்றால் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன இருக்காது, பலவீனம் இருக்காது, வீக்னஸஸ் இல்ல. அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க இல்லைங்களா, அவங்க ரொம்ப கரெக்டா செய்வாங்க, அதனால பிரச்சனை இல்ல அவங்கள நேசிக்கிறதுல. ஆனா பிரதர்ஸ் கிட்ட வரும் பொழுது என்ன ஆயிடுது, பிரதர்ஸ் கிட்ட வந்து அப்படி இல்ல, பிரதர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அவர் கோபக்காரர், இவர் வேற மாதிரி, அவர் வேற மாதிரி, அவருக்கு பலவீனம், எனக்கு இந்த பலவீனம் அப்படின்ட்டு சகோதரர்கள் கிட்ட வரும் பொழுது இவர்கள் அன்பு செலுத்துறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்னதான் பாக்குறோம்னு அவங்க கிட்ட இருக்கிற குறைகள் பார்த்துட்டு உடனே இவங்களுக்கு ஒரு டெம்டேஷன் என்ன வரும் தெரியுங்களா, பிரதர் உங்க கண்ணுல பாத்தீங்களா என்ன இருக்குது, அந்த அது என்ன சொல்ல துரு இல்லைங்களா, உங்க கண்ணில் பாத்தீங்களா தூசி. அப்ப நாம என்ன செய்யணும், ஆக்சுவலா நம்ம கண்ணில் தூசி இருக்கிறது பாக்குறது இல்ல, இதுதான் சொல்றது. ஏன் அந்த ஸ்டேஜுக்கு யாரும் வளர்றது இல்ல அப்படின்னா, தேவன் கிட்ட குறையிலே நாம் நேசிக்கலாம், அன்பு செலுத்தலாம், கிறிஸ்து கிட்ட குறையிலே நாம் நேசிக்கலாம், அன்பு செலுத்தலாம். ஆனா சகோதரர்கிட்ட வரப்பொழுது குறையும் இருக்குது, தப்பும் இருக்குது. இது அன்பு செலுத்தினாலும் வந்த உடனே நம்ம என்னதான் பாக்குறோம், அவர் கண்ணில் இருக்கிறத பாக்குறோம், நம்ம கண்ணில் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்றது இல்ல, கவனிக்கிறதுல. இது ஒரு டெம்டேஷன், இது ஒரு வஞ்சனை, இது ஒரு சோதனை நமக்கு வருது. அதனால என்ன பண்ணிடுறோமாமா, நாம அந்த ஒரு காரியம் செய்யறது இல்ல. ஆனா நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகளே, என்னன்னா நம்முடைய அன்பு இந்த ஒரு மூணாவது ஸ்டேஜுக்கு வரணும், பிரதர்லி லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது ஸ்டேஜ் என்னன்னு சொல்லும் பொழுதுதான், நாலாவது 25 கடைசி கால் பங்கு சொல்லும் பொழுதுதான், லவ், பெர்ஃபெக்ட் லவ், பரிபூரணமான அன்பு இல்லைங்களா. இந்த பரிபூர்ணமான அன்பு நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப எக்ஸாக்டா அந்த என்ன சொல்றோம், நம்ம ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிட்டு போயிடுறேன், விரோதியுமே என்ன பண்ணணும், நாம நேசிக்கணும் இல்லைங்களா. நம்ம சபிக்கிறவர்களை கூட நாம என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். இந்த கட்டம் ஃபைனல் கட்டம் சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப சொல்லும்போது இந்த கட்டத்துக்கு வராதவங்க அந்த வந்து சாயலை அடையலன்னு அர்த்தம். இந்த கட்டம் வரைக்கும் ஒருத்தர் வரணும். அப்ப நம்ம சில தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும், நான் கூட அப்படித்தான் படிக்க முடியும். ஆனா ஒருவொருத்தரும் தான் சகோதர சகோதரியில உணரணும், இதெல்லாம் புது சிஸ்தியினுடைய எலெக்ஷன்ல இருக்கு. இப்படித்தான் புது சிஸ்திகள் என்ன ரெடி ஆகிறாங்க. ஆனா அநேக சமயங்கள் நீங்க ஃபெட்டப் ஆயிட வேண்டாம், நம்முடைய பலவீனத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய தவறுகள் நடக்குது. சில சமயங்கள் நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துற வார்த்தைன்னா பலவீனத்தினால, சில சமயங்கள துணிஞ்சு, ஆனா துணிஞ்சு ரொம்ப ரேரு. ஆனா நம்ம விழுந்து போன சந்தையில் இருக்கும் பொழுது இந்த வாய்ப்புல நமக்கு என்னதான் நடக்குதுன்னா, நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படின்னு தெரியவதற்கு முன்னாலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், சில சமயங்கள்ல தவறு செஞ்சிடறோம். இது நமக்குள் நடக்கும், ஆனா அதை நம்ம உணரணும், தேவன்கிட்ட சேரணும். ரொம்ப மேலா அந்த எப்படி பிதாவையும் குமாரனையும் நம்ம நேசிக்கிறோமோ, அன்பு செலுத்துறோமோ, பிரதர்லி லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த அன்பு பரிபூர்ணப்படும். இப்ப சகோதரர்களை மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்தவர்கள் மாத்திரமல்ல, உலக ஜனங்களையும் கூட நம்ம நேசிக்கணும். அதே சமயத்துல நம்மளை சபிக்கிறவர்கள், நம்மளை விரோதிக்கிறவர்களையும் கூட நாம நேசிக்கணும். இதுதான் நம்ம சொல்லும் பொழுது அந்த ஃபைனல், அந்த இறுதியான சாயலை நாம அடையிறது. ஆனா இந்த சாயல் இறுதி கிளைமேக்ஸ், இது எப்போ நம்ம ரீச் பண்றோம், நீங்க சொல்லுங்க. எப்போ நம்ம ஓட்டத்துல நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா, என்ன சொல்லிட்டோம், நாம 100 meters ஓட்டம்னா ஸ்டார்டிங்ல நிக்கிறோம், முடிவுக்கு போய் சேரணும், முடிவு தான் சாயல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த முடிவை ஒருவர் புது சிஸ்டுகள் எப்போ அடையிறோம், பரிபூர்ணமான அன்பு. எப்ப சும்மா ஒரு கஸ் பண்ணி சொல்லுங்க, ஒரு கஸ் பண்ணு, மரணம் பாயிண்ட்க்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னால் என்ன ஆயிடுவோம் இல்லைங்களா, அப்படித்தானே நினைக்கிறோம். சாகருக்கு கொஞ்சம் முன்னால் நம்ம என்ன ஆயிடுவோம், பெர்ஃபெக்ட் ஆயிடுவோம். நம்ம பெர்ஃபெக்ட் ஆனோம் நினைச்சோட தேவன் நமக்கு என்ன கொடுத்துருவாரு, மரணம் கொடுத்து என்ன பண்ணிடுறாரு, நம்ம எடுக்கிறாரு. ரொம்ப அருமையா சொல்றாரு, we are to expect to reach it as early as possible in our Christian experience. என்ன சொல்றாருன்னா, அப்படி நினைக்காதீங்க, நம்ம எப்படி சாகருக்குள்ள ஆயிடுவோம், பரிபூர்ணம் அடைஞ்சிட்டு செத்து போயிடுவோம், உடனே தேவன் நம்மளை புது சிஸ்தியா உயிர்த்ததுல கொண்டு வருவார்னு அப்படி இல்ல. இந்த ஓட்டத்துல எவ்வளவு சீக்கிரம் இந்த சாயலை நாமோ அடைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அடைஞ்சிடணும், அப்புறம் என்ன பண்றது? அப்ப உடனே சீக்கிரமா செத்துருவோமா அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளவு சீக்கிரத்துல அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்குது. கிரைஸ்டுக்கு வந்துச்சு பாருங்க டெஸ்ட், அவருடைய ஞானஸ்நாள் அவர் மரணம் வரைக்கும் அவருக்கு டெஸ்ட் வந்து இல்லைங்களா? என்ன டெஸ்ட்? சாயில் இருக்கிறாரு, எவ்வளவு நாள் இருப்பாரு அப்படிங்கிற டெஸ்ட் வந்து பாருங்க. பரிபூர்ணம் அடைஞ்சிட்டாரு, எவ்வளவு நாள் அந்த பரிபூர்ணத்துல நிலைச்சு நிப்பார் டெஸ்ட் வந்து பாருங்க. அந்த ஒரு சோதனைக்கு நம்ம என்ன பண்ணும், நம்ம தயார்படுத்தணும். அப்ப ரொம்ப அருமையா சொல்ற என்னன்னா, எவ்வளவு சீக்கிரத்துல அந்த அன்புல நீங்க வளர முடியுமோ வளர்ந்து கொள்ளுங்கள் சீக்கிரமா. ஏன்னா நமக்கு ஒரு கட்டம் இருக்குதே. எபேசியர் 6:13, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நீங்க நிற்க வேற வேணும். ரொம்ப முக்கிய வசனப்படுங்க நீங்க எபேசியர் 6:13. பாருங்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். என்ன சகலத்தையும் நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க? அது ரொம்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களா இருக்கணும், புரியுதுங்களா? அப்ப நீங்க நிற்கணும், யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் இன் தி மார்க். அப்படின்னா நீங்கள் சகலத்தையும் செய்து முடிச்சிருக்கிறீர்கள். என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறீங்கன்னா, இந்த கிறிஸ்தவனுடைய சாயல்ல வளருகிற விஷயத்துல, அந்த சாயல தரித்து கொள்ளுகிற விஷயத்த உங்க நாளை கூடுமான வரை சீக்கிரத்துல என்ன பண்ணிடுங்க, செஞ்சு முடிச்சிடுங்க. ஏன்னா அது ஒரு டெஸ்ட் இல்லன்னு சொல்லல, ஆனா ஃபைனல் ஆசிட் டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா. அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த சாயல நீங்க எவ்வளவு நாள் பொறுமையா அந்த உயிர் தருதலுக்காக காத்துட்டு அதே சாயல நிக்கிறீங்க என்று தேவன் என்ன பண்றார், ஒரு ஒரு புது சிருஷ்டியும் பரிசோதிக்கிறார். அதுதான் சகலத்தையும் செய்து முடிச்சிட்டீங்க. முடிச்சவனே தேவன் என்ன பண்றதுல நம்மள எடுத்துக்கொள்றது இல்ல, எவ்வளவு நாள் நீங்க நிப்பீங்க என்ன பண்றார், ஒரு ஒருத்தையும் டெஸ்ட் பண்றார். வேற இடத்துல எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அது பிரதர் ஹசல் என்ன தாட் கொடுக்கிறார், அது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு நாள் ஒருத்தர் இந்த ஒரு சாயலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூமியில எவ்வளவு நாள் இருப்பார் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காலம் முட்டிடுவார். பொறுமையா நிக்கணும் நாமோ, அந்த மரண பிறந்தம் அந்த சாயலையே நிக்கிறோமா, அது நமக்கு அந்த டெஸ்ட் அங்க இருக்குது. நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த சாயல நிக்கும் பொழுதுதான் அவர் சொல்றார், இப்ப நீங்க என்ன சாயல் அடைஞ்சிட்டீங்க, பரிபூர்ணமான அன்புல அடைஞ்சிட்டீங்களா, இப்பதான் தேவன் விசேஷமான சோதனைகளை அனுமதிப்பார். உங்களுக்கு நிறைய பின்னடைவுகள் வரும், சில வேற விதமான சஜஷன்ஸ் வரும். என்னன்னா சகோதரர்கிட்ட அன்பு செலுத்துறதுல உங்களுக்கு விதவிதமான எண்ணங்கள் வரும். ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காரு இவர்கிட்ட அன்பு, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாங்கிற சஜஷன் வரும் இல்லைங்களா. அப்போ எதிரிகள் கிட்டே கூட நீங்க அன்பு செலுத்திட்டு இருப்பீங்க அந்த ஸ்டேஜ்ல, அப்ப கூட உங்களுக்கு சஜஷன் வரும். எதிரிகள் கிட்டே கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஓவரா அன்பு செலுத்தக்கூடாது. இந்த மாதிரி சில சஜஷன் எல்லாம் வரும். அது பிரதர் ரொம்ப டீப்பா பேசி போறாரு, அது நம்ம படிக்கிறதுக்கு தான் முடியுது, அது என்னால சொல்றதுக்கு முடியல இல்லைங்களா. அப்ப என்னன்னா, அந்த பரிபூர்ணத்தை அடைஞ்சு நீங்க நிற்கும் பொழுது அந்த நிலைக்கே உரிய உயரிய சோதனைகள், உயர்ந்த சோதனைகளை தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிறாரு. இந்த சோதனைகள் எல்லாம் நம்ம மேற்கொள்ளும் பொழுது தான் நம்ம உண்மையுள்ளவர்கள் நிலைமைக்கு அங்க போக முடியும். அப்ப அந்த கிளைமேக்ஸ் நம்ம முன்னாடியே ரீச் பண்ணணும். அப்ப நீங்க இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு நல்ல பாயிண்ட் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்மளால எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பர்ஃபெக்ஷன் அடைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பரிபூர்ணத்தை அடைவதற்கு எல்லா வகையிலும் நம்ம இந்த அழைப்பை உணர்ந்து நம்ம ஓடணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடைசியாக ஒரு ரெண்டு ஒரு வசனம் படிங்க நீங்க, 1 Thessalonians 1:4-5 படிங்க. ஆமாம். அப்போ இங்க சொல்லும் பொழுது இந்த அழைப்புல நிலை தங்கி தரிச்சிருக்கிற ஒரு ஒரு புது சிருஷ்டிக்கும் அவர்களிடத்துல சில அடையாளங்களை தேவன் பார்க்கிறார், சில எவிடன்சஸ் இருக்குது, சில அறிகுறிகள் இருக்கு. இவர் புது சிருஷ்டியா வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும் சொல்றாரு, அவர் புது சிருஷ்டியாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, வளர்ந்துட்டு இருக்கிறாருங்கிறதுக்கான சில அறிகுறிகள் தேவன் கொடுக்கிறாரு. அந்த அறிகுறிகள் என்ன அப்படின்னா, அங்க சொல்றாரு வசனம் என்னன்னா, வல்லமையோடும் என்ன சொல்றாரு, வல்லமையோடும் இந்த ரெண்டு விஷயமும் நம்ம வாழ்க்கையில தெரியும் சொல்றார். பரிசுத்தாவி நம்முடைய வாழ்க்கையில நம்ம பரிசுத்தாவினால்தான் வழிநடத்தப்படுகிறோங்கிற அந்த விஷயம் கூட தெரியணும். அப்போ பரிசுத்தாவினுடைய அறிகுறிகள் என்னன்னு உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பேசிருக்கிறோம் இல்லைங்களா. பரிசுத்தாவில் ஒருத்தர் வழிநடத்தப்பட்டா அந்த சகோதரனும் அந்த சகோதரியோ எப்படிப்பட்ட காரியங்கள் செய்வாங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கும், அவர்கள் எப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அவர்கள் அவங்களுடைய பழக்க வழக்கமான எப்படி இருக்கும், தேவனிடத்தில் அவங்க உண்மை எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும் அவர்களுடைய ஓட்டம் இருக்கும் என்று சொல்லும் பொழுது அப்ப நம்ம பார்க்கிறோம். இங்க வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையில சகோதர சகோதரிகளே, தேவன் நிறைய சோதனைகளை கூட அனுமதிக்கிறார். அப்ப அந்த சோதனைகள் கூட நம்ம பார்க்கணும். இந்த சோதனைகள் அவங்க வாழ்க்கையில அவங்க புது சிஷ்டிகளா தான் இருக்கிறாங்கிறதுக்கான சில அறிகுறிகள். அந்த சோதனைகள் எப்படிப்பட்ட சோதனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணிடுவாங்க இல்லைங்களா, அப்படி கொஞ்சம் இதான அந்த சோதனையில நம்ம விழுந்து போயிடும். அப்படிப்பட்ட சோதனைகள் தேவன் அவங்க வாழ்க்கையில அனுமதிப்பார். இன்னைக்கு இந்த சோதனைகள் வந்துச்சுன்னா நம்ம பொதுவா நீங்க இதுல நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். ஏன்னா ஒருத்தருக்கு சோதனை வந்துச்சுன்னா ரெண்டு காரணம், ஒன்னு செஞ்ச தப்புக்கு என்ன வாங்குறாரு தேவன் கிட்ட சில அடிகள் வாங்குறாரு, இல்லாட்டி அவருடைய விசுவாசம் நன்மையா நல்லா இருக்குதா இல்லையாங்கிற இதுக்காக அவர் தேவன் என்ன பண்றாரு, அவரை நன்மைக்காக சோதிக்கிறார். ரெண்டு விஷயம் இருக்கு. ஆனா நாம சில சமயங்கள்ல நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துறோம் தெரியுங்களா, ஒருத்தர் சோதிக்கப்பட்டார்னா உடனே ஏதோ தப்பு பண்ணிட்டார். ஆனா அப்படி இல்ல, இப்ப நம்ம ரொம்ப சீரியஸான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் சகோதர சகோதரிகளே. மணிகளை தேவன் பாலிஷ் பண்ணிட்டு இருக்கிறார், மணிகளை தேவன் அவர் நினைச்ச பிரகாரம் அந்த சாயலுக்கு வழி நடத்திட்டு இருக்கிறார். அநேகருக்கு விதவிதமான சோதனைகள் வருது சரிங்களா. அப்ப ஒருவருத்தருடைய வாழ்க்கை நம்ம பார்த்துட்டு தவறான ஜட்மெண்ட்டுக்குள்ள போக கூடாது, தவறா நியாயம் தீர்ப்பு பண்ணிட்டு கூடாது சரிங்களா. ஆனா இன்னைக்கு சோதனைக்குள்ள நாம் இருக்கணும், அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல முடியும். அந்த சோதனைகள் பெரிய சோதனைகளா வரும், அப்படித்தான் இருக்கும். ஆனா அந்த சோதனைகள் எதற்குன்னு அவங்கவங்களுக்கு தான் தெரியும். அது நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, அதை தவறான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. ஆனா இது நீங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தை மாத்திரம் உணர்ந்துட்டோம்னா, அவருடைய மணிகளை அவர் ரொம்ப ஷைனிங்கா பாலிஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலம். மணிகள் சரியான குணலட்சணம் வளரணுங்கிறதுக்காக வினோதமான சோதனைகளுக்குள்ள எல்லாரையும் அனுமதிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த சோதனைகள் அது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியா இருக்குது. அதே சமயத்தில் நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா, இவர்கள் ரொம்ப ஞானமுள்ளவர்களா இருந்துட்டாங்க, தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா இருந்துட்டாங்க, அதனால இவங்க சோதனை சோதிக்கப்பட்டாலும் காக்கப்பட்டாங்கன்னு நினைக்க கூடாது. ரொம்ப சிம்பிளா, கிறிஸ்து இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற கிருபையினாலத்தை இவங்க என்ன இருக்கிறாங்க, காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. அது கூட நம்ம உணரணும். மாறாக சுய பலத்தின் மேல கூட அங்க நம்ம நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. கடைசியா ஒரு பாயிண்ட் பிரதர் அழகாக ஒரு எக்ஸாம்பிள் தர, ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த புது சிஷ்யனை தெரிந்து கொள்ளுதல்ல, அவங்களுக்கு தேவன் அநேக சோதனைகள் அனுமதிக்கிறார். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளணும்ங்கிறதுக்கு இயற்கையிலிருந்துட்டு ஒரு உதாரணம் கொடுக்குறோம். இயற்கையிலிருந்து ஒரு உதாரணம் பாருங்க, என்ன உதாரணம் கொடுக்குறோம்னா, ஒரு மனுஷன் வந்துட்டு நிறைய பூச்சி எல்லாம் வச்சிருந்திருக்கிறார் அவருடைய லேப்ல, நிறைய பூச்சி, நிறைய வகையான பூச்சி, அதுக்கெல்லாம் ராஜா மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு பூச்சிக்காக அவர் ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணாராமா, இந்த பட்டாம்பூச்சி இருக்கு பாருங்க, அந்த பட்டாம்பூச்சி புழு பாத்துருக்கீங்களா, கேட்டர்பில்லர் சொல்லுவோமே இல்லீங்களா, கம்பளி புழு கேட்டர்பில்லர் சொல்லுவோம். அந்த புழு வாங்கிட்டு அது வந்துட்டு புழு ஸ்டேஜ் இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, என்ன ஸ்டேஜ், பியூபா ஸ்டேஜ் சொல்லுவோமே, ஒரு உருண்டை மாதிரி தூங்கிட்டு இருக்குமே, இந்த எருக்கணாம்பால் செடிக்கலாம் உருண்டை கூட்டுப்புழு அந்த மாதிரி ஒரு கக்கூன் வாங்கிட்டு வந்துட்டார், கூட்டுப்புழு வாங்கிட்டு வந்து தன்னுடைய லேப்ல வச்சுட்டார். என்னன்னா இதுதான் என்னுடைய பூச்சி ராஜ்யத்துக்கு ராஜா மாதிரி இருக்கும்ங்கிறதுக்காக அவர் அப்படி வாங்கி வச்சிருக்கிறார். அந்த நல்ல புழு நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. அப்புறம் திடீர்னு அந்த புழு என்னாச்சு உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்டேஜ் வந்து என்ன ஆயிடுறது, அந்த இதைய கிழிச்சிட்டு என்ன ஆயிடும், பட்டாம்பூச்சியா வெளியே வந்துடும். அப்படி அதை கிழிச்சிட்டு வெளியே வரும் பொழுது ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வாட்டை, அப்புறம் சின்ன வாட்டையில பெரிய பட்டாம்பூச்சி வரக்கு ரொம்ப கஷ்டப்படுமா இல்லைங்களா. அப்ப கஷ்டப்படும் பாக்கிறது இந்த ஓனர் ரொம்ப பாவப்பட்டார், எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராமா, கொஞ்சம் பெரிய ஓட்டை பெரிய ஓட்ட பண்ணி விட்டார். பெரிய ஓட்ட பண்ணி விட்ட உடனே அந்த பட்டாம்பூச்சி என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு வெளியே பறக்கல. நீங்க என்ன மிஸ்டேக் அங்கதான் கவனிக்கணும் இல்லைங்களா. பெரிய ஓட்ட போட்டு விட்டாரு, பட்டாம்பூச்சி வெளியே வந்துச்சு, ஜோரா நல்லா இருக்குது, ஆனா பறக்க மாட்டேங்குது. பட்டாம்பூச்சின்னா என்ன பண்ணணும், உருந்தா போகணும், பறக்கணுமே இல்லைங்களா, அதான் நல்ல கேரம், பறக்க மாட்டேங்குது. அப்பதான் இன்னொருத்தர் சொன்னாராமா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அந்த பட்டாம்பூச்சி பறக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்கு, என்ன, அந்த சின்ன ஓட்டை இருக்கு பாருங்க, அந்த சின்ன ஓட்டில இருந்து அது வெளியே வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும், ரொம்ப ட்ரை பண்ணிட்டு கஷ்டப்பட்டு அங்க உள்ளுக்குள்ள நிறைய பிரயாசம் போயிட்டு இருக்கும். அப்ப அந்த கஷ்டப்பட்ட அந்த ஓட்டையில் சின்ன ஓட்ட வழியா வெளிவர ஒரு முயற்சி பண்ணிட்டு பாருங்க, அந்த கஷ்டம் இருக்கு பாருங்க, அந்த அதுக்கு அதுதான் உபத்திரவம் இல்லைங்களா, அதுதான் அது பெரிய சோதனை வாழ்க்கையில இருக்கு. ஆனா அந்த சோதனை அது இருக்கும் பொழுதுதான் அங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதான், என்னன்னா அது அவ்வளவு கஷ்டப்படும் பொழுது அதனுடைய உடம்புல இருக்கிற ஜூசஸ் எல்லாம், உடம்புல இருக்கிற ஜூசஸ் எல்லாம் எங்க போகுதாமா, அந்த ரெக்கைக்கு போகுது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவோம், அது ரொம்ப கஷ்டப்படும், ரெக்கைனால முண்டிக்கிட்டா இருக்கும் உடுக்குலயே அந்த ஓட்டையை கிழிச்சிட்டு வரக்கு. அப்ப இந்த உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் அப்பதான் எங்க பரவுது பாக்குறோம், ரெக்கைக்கு பரவிட்டு ரெக்கை என்ன ஆகுது உண்மையிலேயே ஸ்ட்ராங் ஆகுது, எது வரைக்கும் பறக்கிறதுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. அப்ப இந்த ப்ராசஸ் நாம என்ன பண்ணிட்டோம், இவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், என்ன பண்ணிட்டாரு, பெரிய ஓட்ட போட்டார், கரெக்ட் தான், பார்த்தா இரக்கம் தான். சே புழு மேல எவ்வளோ இரக்கம் இல்லைங்களா, புழு ஆனா திட்டிட்டே இருந்திருக்கும் மனசுக்குள்ள, நல்லா வந்திருப்பேன் இல்லைங்களா. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ எனக்கு ரிலீவ் பண்ணி விடுறதா நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஊனமாயிட்டாரு, அது ஹேண்டிகேப் இல்லைங்களா, அப்படித்தான் நினைச்சிருக்கு. அப்போ ரசூல் அழகா சொல்லும் பொழுது இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில அங்க போகும். அப்ப நம்ம ஒரு புது சிருஷ்டிகளா வளர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஸ்ட்ரென்த்தனை எதுதான் கொடுக்க சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்ற, என்னன்னா நம்முடைய டெம்போரல் லைஃப்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு சத்தியத்துல இருந்துட்டு ஓட்டுறது கஷ்டமா இருக்கா, கஷ்டம் ஈஸியா இருக்குங்க, காசு சம்பாதிக்கிறது, அந்த வந்திருக்கிற கொஞ்ச காசுல ஜீவனம் பண்றது, இதெல்லாம் இல்லாட்டி நல்லா ஓடிடலாம் பிரதர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஆனா சொல்றாரு இந்த பிரச்சனைகள் தான், இந்த டெம்போரல் டிபிகல்டிஸ் தான் அந்த புழுவுக்கு இருந்துட்டா கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டத்துக்குள்ளதான் உயர்ந்த குணலட்சணங்களை யார் வளர்த்துக்கொள்ள முடியும், நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். அப்போ ஒரு ஒரு புது சிருஷ்டிக்குமே இந்த கஷ்டங்கள் கூட இந்த அந்த ஒரு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதோட நாம இந்த புது சிருஷ்டி முன்குறிக்கப்பட்டவர்கள் பாடத்துக்கு நம்ம முடிவுல வரும் சகோதர சகோதரிகளே. இதே அனுபவங்களை தேவன் நிச்சயமா கண்டிப்பா உலக சின்னங்களுக்கு ஆயிரம் வருட அரசாட்சியிலும் கூட கொடுத்து அவங்களை கூட அங்க பரிபூர்ணப்படுத்துகிறார். ஆனா அதற்கு முன்பாக இந்த புது சிருஷ்டிகளுடைய ஓட்டம் நாம பார்த்து முடிக்கிறோம். அப்போ அடுத்த வாரம் ஒரு முக்கியமான தலைப்புக்குள்ள போறோம். இது வரைக்கும் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜெனரல் டாபிக்ஸ்ல வந்திருக்கிறோம், ஒரு பொதுவான கருத்துக்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா இனிமேல் இனி வரப்போற ஐந்தாம் பாடத்துல இருந்துட்டு புது சிருஷ்டிக்கு சில சட்டத்திட்டங்கள் தேவன் கொடுக்கிறார். இப்போ நெக்ஸ்ட் பாடம் என்னன்னா தி ஆர்கனைசேஷன் ஆஃப் தி நியூ கிரியேஷன். புது சிருஷ்டிங்கிறது ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்குள்ள ஒழுங்குகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும், சில கடினமான சட்ட திட்டங்கள். அந்த பாடம் நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். தேவன் டைம் அது வரைக்கும் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.